இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். யோவான் 4:20-26. யோவான் 4:20-26. இங்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்கிற வார்த்தையை நாம் இங்கே நாம் காணலாம். அப்போ இன்றைக்கி ரட்சிப்பின் வேலைகளை யார் செய்து கொண்டிருப்பது அப்படின்னா யூதர்கள் செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போனதுக்கப்புறம் ரட்சிப்பின் வேலைகளை யூதர்கள் தான் செஞ்சாங்க. 12 அப்போஸ்தலர்கள் யூதர்கள், 120 பேர் கூடியிருந்த இடத்துல பசுத்தாய் வந்தது, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யூதர்கள். அந்த யூதர்கள் தான் தேவனுடைய ரட்சிப்பை முதலாம் நூற்றாண்டிலே சகல ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். அதுவும் இல்லாமல் ரட்சிப்பு யூதர்களுக்கும் அறிவித்தார்கள், புறஜாதிகளுக்கும் அறிவித்தார்கள். அப்போஸ்தலனாய் பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, ரட்சிப்புக்கு இல்லை யூதர்களுக்கும் ரட்சிப்பை அறிவிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டார், புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பை அறிவிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார். இப்படியாக ரட்சிப்பு யூதர்கள் மூலமாய் வருகிறது. ஆனால் இன்றைக்கு ரட்சிப்பு யார் மூலம் வெளிப்படுகிறது, யாருக்காக தெரியுமா? ரட்சிப்பின் வேலைகளை செய்கிறவர்கள் யார்? யூதர்களா செய்கிறார்கள், இஸ்ரவேலரா? கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவங்க எல்லாமே வந்து ரட்சிப்பின் வேலையில் செய்கிறவங்கள எல்லாமே வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையா? யூதர்கள் அறிவிக்கலையே. யூதர்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னும் உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இல்லை, அது சுவிசேஷ ஊழிய அழைப்பு இருக்கிறவன் அதை அறிவிக்கிறான். யூதர்கள் வந்து யூதங்கிறது ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் ரட்சிப்பின் வேலையில் அறிவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்தார். அப்போ இன்றைக்கி என்ன கோத்திரம் ரட்சிப்பின் வேலையில் அறிவிக்குது பாப்பா, யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அறிவிச்சிட்ருக்கு. இன்றைக்கி யார் அறிவிக்கிறான்? முதலாம் நூற்றுல அறிவித்தாங்க. இன்றைக்கி தற்சமையாக உலகத்தில் நற்செய்தி யார் அறிவிக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்க தான். அப்படியே பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தையும் லைனாக சொல்லிட்டு வர வேண்டியது. ஏதாவது ஒன்று வந்தா இல்லை, நீ இல்லை, நீங்கெல்லாம் வந்து பைபிள் இல்லை இல்லை, அதான் ஊழியக்காரங்கன்னு தெரியுமா? யூதாவில் இருக்கிற அறிவிக்கிறவங்களுக்கும் ஊழியக்காரங்கன்னு தான் பேர். இன்னைக்கு ரட்சிப்பின் வேலையில் அறிவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா லேவியர்கள். இவ்வளோ நேரம் ஆச்சு சிந்தனை பண்ணுறதுக்கு. லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் ரட்சிப்பின் வேலைகளை இன்றைக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ரட்சிப்பை அறிவிக்கப்பட முடியல, ரட்சிப்பை வேலைகளை அறிவிக்கப்பட முடியல. ஏன் லேவி கோத்திரம் வந்து ரட்சிப்பின் வேலைகளை அறிவிக்க முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யூதா கோத்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை 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 இல்லை, நான் 21-22 வாசிப்போம். ஆ
நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததையும் தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது.
போதும். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. என்ன காரணத்தினால? நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப யூதர்கள் அறிந்திருக்கிறத தொழுது கொள்றாங்க, மற்றவங்க அறியாமல் இருக்கிற காரியத்தை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்படின்னா அறியாத இருக்கிற காரியத்தை ஆராதிக்கிறாங்க, யூதர்கள் வந்து அறிந்திருக்கிற காரியத்தை ஆராதிக்கிறார்கள். அப்ப என்ன அறிந்திருக்கிறது, என்ன அறியாமல் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இதில் என்ன அறிந்திருக்கிற காரியம், அறியாதிருக்கிற காரியம், 23 வசனம் வாசிப்போம். போதும். அறிந்திருக்கிறதை யூதர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். யூதர்கள் என்ன அறிந்திருக்கிறார்கள்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை யூதர்கள் அறிந்திருக்காங்க. மற்றவங்க என்ன அறிந்திருக்காங்க, இதான் ஆவியாயிருக்கிறார், தொழுது கொள்றது எப்படி தொழுது கொள்ளலாம், எப்படி வேணாலும் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் நான் வெறுக்கிறேன். எல்லாரும் ஆவியோட தான் தொழுது கொள்கிறாங்க, ஏதோ ஒரு ஆவி இருக்குது, ஆனால் உண்மை இல்லை. ஆவியும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும், அப்போ தான் வந்து ரெச்சி அந்த மாதிரி ஆராதிச்சாதான், அப்படி ஆராதிக்கிறவங்க தான் மற்றவர்களுக்கு சுசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியும். அப்படி இன்றைக்கி ஆவி இருந்து உண்மை இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது, அவருடைய பக்தி வீணாய் போகிறது, அல்லது அவருடைய பக்தி வந்து அவபக்தியாக மாறுகிறது. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுதுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவி எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் உண்மை இருக்குதா, உண்மை இல்லை, வரமாட்டேங்குது. அதனால் வந்து ஆராதனை வந்து வீணாக போகும்போது ரட்சிப்பின் வேலைகளும் வீணாகி போகிறது. 2 ராஜாக்கள் 23:13-14 போதும். அப்போ சமரிய ஸ்திரி சொல்றா, எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், எதுதான் உண்மையான இடம் அப்படின்னு சொல்லி சமரிய ஸ்திரி கேட்குறா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அங்கேயும் அல்ல இங்கேயும் அல்ல, எல்லா இடத்துலையும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கும்போது அவர் எருசலேமில் மட்டும் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நிறைந்திருச்சிருக்கிறார். ஆமாம், தேவ ஆவியானவர் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறபடினால எல்லா இடங்கள்லேருந்தும் தேவனை தொழுது கொள்ளலாம். அதனால் இந்த இடத்துல தான் ஆவியானவர் இருக்கிறார், அந்த இடத்துல இல்லை, அந்த சபையில் தான் ஆவியானவர் இருக்கார், அல்லது இந்த ஊரில் தான் ஆவியானவர் இருக்கிறார், அல்லது தூத்துக்குடியில் தான் ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை. தேவ ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுகிறார், அதனால் எந்த எல்லா இடத்துலையும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு இந்த இடத்துக்கு ஓடணும் அந்த இடத்துக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு எருசலேமில் வந்து 2 ஆலயம் கட்டப்பட்டிருந்தது, ரெண்டு ஆலயத்தையும் சாலமன் ராஜா தான் கட்டினான். ஒன்று எருசலேமில் இருக்கிற தேவாலயம், இன்னொன்று எருசலேமுக்கு நேராக எதிரே இருக்கிற நாசமலை. அந்த மலைக்கே பேர் நாசமலை ஆகிப்போச்சு. ஆமாம், நாசமாக போன மலை. ஆமாம், எல்லா ஆளுகளையும் நாசமாக்கி கொண்டு இருக்கிற மலை. சாலமன் வந்து அங்கேயும் ஒரு தேவாலயத்தை கட்டினான், தன்னுடைய மனைவியை பேச்சை கேட்டு. அங்கேயும் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க, அங்கே தேவனை ஆவியோடு ஆராதிக்கிறாங்க. ஆனால் உண்மை இல்லை. அந்த இடத்த என்ன பண்ணுறான், ராஜாக்கள் வந்து பின்னால் வர்ற ராஜாக்கள் அந்த ஆலயத்தை இடித்து அதை வந்து ரொம்ப அசுத்தமான இடமாக்கி மனிதனுடைய எலும்புகளால் அந்த இடத்த நிரப்பி ஒரு சுடுகாடாக மாற்றிடுறாங்க. ஆமாம், பல இடங்களில் கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து குறிப்பாக சாலமோன் கட்டின, சாலமோன் மனைவியை பேச்சு கேட்டு கட்டின அந்த தேவாலயத்தை இடித்து அங்கே வந்து மனுஷனுடைய எலும்புகளை போட்டு அங்கே சுடுகாடாக மாற்றிட்டாங்க. இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இன்றைக்கி அநேகம் பேர் தங்கள் விரும்பின இடத்துக்கு, தாங்களே உருவாக்கின தேவாலயத்தில் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு இஸ்ரவேல் கோத்திரங்கள் மொத்தம் 12, அந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரத்துக்கு தான் எருசலேம் தேவாலயம் சொந்தம். அல்லது 2 கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் இந்த 10 கோத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து எருசலேமுக்கு ஆராதிக்கலாம். இவங்க வராமல் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சாலமோனுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஆராதிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்படியாக எருசலேமில் இருக்கிற 12 கோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே 2 கோத்திரம் ஒரு தனியாக ஆராதிக்குது, 10 கோத்திரம் தனியாக ஆராதிக்குது. அப்படியாக பிரிந்து ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கும் அதுபோல் உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள். அந்த ஆவியும் உண்மையும் இல்லாமல் ஆராதிக்கிற மற்ற கோத்திரங்கள் இன்றைக்கு தனியாக ஆராதிச்சுட்ருக்காங்க. அப்போ அன்னைக்கு நடந்து வந்தது போலவே இன்றைக்கும் நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா 23 அதிகாரம் 23-24, எரேமியா 23-24. இல்லை 23-24 ரெண்டும் சேர்த்து வாசி. தேவன் ஆவியானவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அதனால எல்லா இடத்துலையும் தேவனை நாம் ஆராதிக்கலாம். அப்போ தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையுடன் தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 12-17 வரை. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 12-17 வரை. நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய், ஆவியில நல்ல சோத்திரம் பண்றான், ஆனா மற்றவன் பக்தி விருத்தி அடைகிறானா? இல்லை. நாம் நல்லா சோத்திரம் பண்றோம், நல்ல ஆவியில நிரம்பி பேசுறோம், ஆனா மற்றவன் ரட்சிக்கப்படுறானா? இல்லை. காரணம் என்ன? உண்மை இல்லை. அப்போ ஆவி விண்ணப்பம் பண்ணது, ஆனா அது விண்ணப்பம் பண்ற வார்த்தைக்கு கருத்து இல்லை அப்படின்னு உண்மை இல்லை. விண்ணப்பம் பண்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நான் பாட்டுக்கு பரிசுத்தாவியில் நிரம்பி அன்னி பாஷையில் பேசுகிறேன்னு வச்சுக்கலாமே, பேசுகிற வார்த்தைகள் வந்து யாருக்காவது புரிஞ்சால் தானே அது வந்து அந்த புரிகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க அல்லது ஆமேன் என்று சொல்லுவார்கள். இப்போ நான் பேசுகிற வார்த்தை யாருக்குமே புரியாமல் இருக்கும்போது எப்படி மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள்? இன்றைக்கி அதான் நடந்துட்டு வருது. நீ ஆவியிலே நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய், நல்லா துள்ளி குதிக்கிறாய், ஆனால் நீ பேசுகிற வார்த்தையினுடைய கருத்து பயனற்றதாக இருக்கிறது, அல்லது பேசுகிற வார்த்தையினுடைய பொருள் அல்லது உண்மை அல்லது சத்தியம் பயனற்றதாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபையிலையும் அன்னி பாஷையில் துள்ளி குதிப்பாங்க, ஆவி விண்ணப்பம் பண்ணுது, ஆனால் பேசுகிற வார்த்தைகள் கருத்து இல்லை, பொருள் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். குதிக்கிறாங்க, ஆனால் பேசுகிற வார்த்தைக்கு கருத்து இல்லை, பொருள் இல்லை, சத்தியம் இல்லை. அப்புறம் எப்படி அடுத்தவன் வந்து ரட்சிக்கப்படுவான்? அப்போ ரட்சிப்பு இன்னைக்கு வந்து லேவியர்கள் ரட்சிப்பின் வேலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் லேவியர்கள் ஆவியில் நிரம்பி பேசுகிறாங்க, ஆனால் லேவியர்கள் பேசுகிற வார்த்தைக்கு கருத்து இல்லை அல்லது பொருள் இல்லை அல்லது சத்தியம் இல்லை. அப்போ யூதனாக இருந்தால் மட்டும்தான் ஆவியோடும் பேச முடியும், கருத்தோடும் பேச முடியும், அல்லது ஆவியோடும் தேவனை மகிமைப்படுத்த முடியும், உண்மையோடும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கி இருக்கிற லேவியர்கள் ஆவியில் நிரம்பி குதிக்கிறாங்களே ஒழிய பேசுகிற வார்த்தைக்கு கருத்து இல்லை அல்லது பொருள் இல்லை. அதனால் நீ நன்றாக சோத்திரம் பண்ணுகிறாய், ஆனாலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான். அப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு எங்கே பிரச்சனை வந்திருக்குது? ஊழியக்காரங்கிட்ட பிரச்சனை வந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டாரு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இன்னைக்கு ரட்சிப்பின் வேலைகளை உலகம் முழுவதும் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா லேவி கோத்திரத்துக்காரங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. லேவி கோத்திரத்தின் மூலம் ரட்சிப்பின் வேலைகள் நடைபெறாது, அப்படி ரட்சிப்புக்குள்ளே வந்தாலும் அவன் பின்மாறி இடறி போயிடுவான். அப்படி இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பின் வேலைகள் நடைபெறாமல் தடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரோமர் 2வது அதிகாரம், ரோமர் 2:27-29, ரோமர் 2:27-28,
மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்.
எழுத்தின்படி செய்யாமல் ஆவியின்படி செய்கிறவர்கள். அப்ப எழுத்தின்படி விருத்த சேதனம் செய்யாமல் ஆவியின்படி விருத்த சேதனம் பெறுகிறவர்கள். ஆமா, உள்ளத்துல வந்து விருத்த சேதனம் பெற்றிருக்கணும், உள்ளத்தை சுத்தம் பண்ணியிருக்கணும், உள்ளத்தில் மறுபடியும் பிறந்திருக்கணும். ஆமாம், ஆவியில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஜலத்தில் மறுபடியும் பிறந்துடுறாங்க, பிறந்துட்டு தண்ணியில் ஞானஸ்தானம் படுத்துடுறாங்க எழுத்தின்படி. அப்புறம் ஆவியில் மறுபடிக்கு பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னி பாஷை பேசிடுறாங்க. அப்போ ஆவி வந்து விண்ணப்பம் பண்ணுது, விண்ணப்பம் பண்ணுற வார்த்தைகள் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது சத்திய ஆவியா வேறு என்ன ஆவியான்னு தெரியும், புரியாததுக்கு வந்து ஆவியும் தப்புன்னு அர்த்தம். பேசுகிற வார்த்தைகள் தவறாக இருக்கும்போது அந்த ஆவியும் தவறு தான். பொய் சொல்கிற ஆவி இருக்குது, திருடுற ஆவி இருக்குது, ஏமாத்துற ஆவி இருக்குது, எல்லாத்துக்கும் ஆவி இருக்குது. எல்லாமே எங்கிருந்து வந்திருக்குது சொல்லுங்க பாப்பா. இல்லை இருதயத்திலேருந்து வருது. ஆவிகள் எங்கிருந்து புறப்படுது? நம்ம இருதயத்துலேருந்து தான் வருது. நம்ம இருதயத்துக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தது? ஆவிகள் தேவனிடத்துல தான் புறப்பட்டு வருது. எல்லாரும் சொல்லுவாங்க சாத்தான் இருந்து வருது. தீர்க்கு தரிசிகளுக்கு பொய்யின் ஆவி யார் விட்டார்? ஆண்டவர் தான் விட்டார். எல்லாம் தீமை செய்கிற ஆவிகளை யார் அனுப்புறாரு? ஆண்டவர் தான் அனுப்புறாரு. எகிப்தில் தீமை செய்யும் தூதர்களை ஆண்டவர் அனுப்புனாரு. அதனால எல்லாம் சொல்லுவாங்க ஆவிகளை வந்து அனுப்புறது சாத்தான் தான் அனுப்புறாங்க. சாத்தான் அனுப்புறது இல்லை, ஆவிகளை அனுப்புறது ஆண்டவர் தான் அனுப்புறாரு. அன்னி பாசை அனுப்புனது யாரு? அது ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரு. கீழ்ப்பிடியாதவங்களுக்கு அந்த அன்னி பாசை அனுப்பிட்டாரு. அப்பச்சு வந்தவங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறனால ஆண்டவர் உண்மையான பரிசு தாவியை கொடுத்துருக்கார். அதனால் உள்ளத்தில் யூதனாக இருக்கணும். அப்போ ஜலத்தில் மறுபடியும் பிறந்தேன்ட்டு தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சாச்சுன்னா நாம் வந்து புது மனுஷன் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. உள்ளத்தில் புது மனுஷன் ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்து ஜலத்தில் மறுபடியும் பிறக்காமல் அல்லது தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்காமல் இருக்கும்போது தான் அங்கே என்ன நடக்குது? அங்கே இருதயத்தில் உண்மை இல்லாமல் இருக்குது. ஒருவன் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கும்போது என்ன நடக்கும்? அவனுடைய இருதயத்தில் உண்மை இருக்கும். தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி அங்கே வாசம் செய்யும். அப்போ ஒருவன் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் பிறக்காமல் இருக்கும்போது எழுத்தின்படியாக தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லி வாழ்ந்துட்டு வந்தானா கொஞ்ச நாள் கழித்து பரிசு தாய் வரும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது? ஆண்டவர் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத அன்னி பாசையை விட்டுறாரு. போ, நீ அவன் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்ததுனால அந்த ஏமாத்துறதை கூட சேர்ந்து இதையும் வச்சுக்கன்னு சொல்லி விட்டுறாரு, போ விட்டுறாரு. அதனால் ஆவியில் துள்ளி குதிப்பான், அங்கே ஒழுங்காக மணந்திருப்பதுனால சத்தியமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. இல்லை, காரணம் என்னன்னா நித்தியஜீவ வார்த்தைகள்னால ஆத்மாவில் மனம் திரும்பல. ஜலத்தினால மனம் திரும்புவதுனா ஆத்மாவில் மனம் திரும்புவது. ஆவியில் மனம் திரும்புவதுனா நம்முடைய ஆவியில் பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்வது. ஆமாம், ஜலம்னா வார்த்தை. அப்படி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையில் மனம் திரும்பாமல் இருக்கும்போது அங்கே சத்தியமான வார்த்தைகள் இருதயத்தில் இல்லை. அதனால் இன்றைக்கி அந்நிய பாஷையை பேசி வார்த்தைகள் ஏதாவது பேசும்போது அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் ஆத்மாவிலே மனம் திரும்பாதவர்கள். ஆவியில் மனம் திரும்புறன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆவியை நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆவி பேசுகிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் இருக்கும்போது அவனுடைய ஆவியும் அர்த்தம் இல்லாமல் தான் இருக்குது. பேசுகிற வார்த்தை அர்த்தம் உள்ளதாக இருந்தால் அந்த ஆவியை நம்பலாம். பேசுகிற வார்த்தை வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்குதே, அப்போ ஆவியை நம்பக்கூடாது. அதனால் பரிசுத்த ஆவியில் ஒரு ஆவி ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா ஆவிகளை பகுத்தறிகிற ஆவின்னு ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆவிகள் என்னென்ன மாதிரி ஆவிகள் இருக்குது? இது ஏமாத்துற ஆவியா? இது பொய் சொல்கிற ஆவியா? இது வஞ்சிக்கிற ஆவியா? இது மாய்மானத்தின் ஆவியா? அப்படிங்கிறத பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பகுத்தறிய முடியும். அப்படி இல்லைன்னா அன்னிய பாசை பேசிட்டா என்ன இருக்கும்? கூட்டத்தில் கோயந்தா போட்ட மாதிரி உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிற மாதிரி எங்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதுன்னு எல்லாம் இந்த பாம்பை கண்டா வாழை காமிக்கிறது, மீனை கண்டா தலை காமிக்கிறதுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு இடத்துல ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆ, மாயாஜாலம். அதனால் உள்ளத்தில் மன விரும்பணும். விருத்த சேதனங்கிறது வெளியில் இல்லை. இன்றைக்கெல்லாம் விருத்த சேதனங்கிறது ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா உடனே நான் ரசிக்கப்பட்டாச்சு மனம் திரும்பியாச்சு அப்படிம்பாங்க. எழுத்தின்படி அல்ல, பொருள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போ அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான யூதர்கள். ரோம 2:14-15 போதும். பரிசுத்தாவி பெறாதவன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும் போது அவனுக்கே தெரியுது நல்லது கெட்டது எதுன்னு. தேவனுடைய வார்த்தையை படிக்கலை, கேட்கலை, ஒன்றும் பண்ணலை, புறஜாதியாக இருக்கிறான், தேவனை அறியாமல் இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அப்போ தேவனுடைய ஆவியில் இருதயத்தை அவன் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது அவனுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள இருதயம் வேலையே செய்யலை. எல்லாம் காப்பி அடித்த பிரசங்கத்தை பேச வேண்டியது, உலக கதையை பேச வேண்டியது, இருதயத்தில் பகுத்தறிகிற தன்மைங்கிறதே இல்லை. ஆமாம், ஆண்டவர் அந்த மாதிரி அறிவு எடுத்துட்டார். ஏன்னா ஆரம்பத்துலேயும் மயமாளம் ஜலத்தில் முங்கி எழுந்திரிச்சோன்னா உடனே புதிய மனுஷன் ஆயாச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தாச்சு. ஆனால் இருதயத்தில் மனம் திரும்பலை. எழுத்தின்படி விருத்தச்சேதனம் பெற்றால் அது விருத்தச்சேதனம் அல்ல, இருதயத்தில் உண்டாகும் விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம். அப்போ ஜலத்தினால் அது முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது ஞானஸ்தானம் அல்ல. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையினால் மனம் திரும்புவது தான் உண்மையான ஞானஸ்தானம். அப்போ அந்த ஞானஸ்தானத்தில் மாயமாளம் பண்ணி வந்து 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 என்னாச்சு, அந்நிய பாஷைக்கு வந்து நின்னாச்சு. அந்நிய பாஷை வந்தோடனே எப்படி மனம் திரும்பியிருக்காங்கன்னு இப்போ வாயிலேருந்து உளருது. நான் அன்னைக்கு எப்படி மனம் திரும்புறேங்கிறத இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ உண்மையாக மனம் திரும்பியிருந்தாங்கன்னா தேவனுடைய ஆவி வரும்போது கருத்துள்ள வார்த்தைகளை பேசுவார்கள், ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். அப்போ ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்போது மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள், மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதனால இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை தான் பேச முடியும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மாயமானம் பண்ணுறவங்களை மற்றவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு வேண்டி அந்நிய பாஷையை ஆண்டவர் அனுப்பிட்டார். அதனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், உடைய தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளானவங்கன்னு நம்ம கண்டு விலகி போக வேண்டியதுதான். எபிரேயர் 5:12-14 வரை. போதும், ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷமாச்சு ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கவே முடியல. கஷ்டமான வார்த்தைகளை வச்சு பிரசங்கம் பண்ணால் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எளிமையான வார்த்தைகளை வச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. எம்ஏ பிஏ படிச்சிருப்பாங்க ஆனால் பிரசங்கம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு பேசுகிற மாதிரி பேசுனா தான் புரியும். காரணம் பைபிள் படிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறது இல்லை. அதனால் காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டியவங்களுக்கு திரும்பவும் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பால்னால் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற உபதேசம். ஆமாம், சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூக்கம் வந்தாச்சுன்னா அமெரிக்க கதையும் ஆப்பிரிக்கா கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியா கதையெல்லாம் இப்போ கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. அதனால் இப்போ அமெரிக்கா கதை ஆப்பிரிக்கா கதை அப்படி ஏதோ ஒரு கதையை சொல்லும்போது தான் ஜனங்க உற்சாகமாக இருக்காங்க. அதனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிறபடியினால் அவங்களுக்கு பூரண வயதை அடைய மாட்டேங்கிறான். அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களை முழுமையாக அடைய மாட்டேங்கிறான், அறகுறையாகவே இருந்துகிட்ருக்கிறான். ஒன்று குறைந்த 2 4 11 வரை. இல்லை இல்லை, 1 Cor 2:4-11
உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவஞ்சனம் உள்ளவாக இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போவர்கள் போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுத்தவர்களின் ஞானத்தையும் அல்ல. உலக தோட்டத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான்.
போதும், சோத்ரம். அப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியில் பேசுகிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசுவார்கள். மனுஷனுடைய ஆவியில் பேசினானா எப்படி பேசுவான்? மனுஷனுடைய ஆவியில் பேசினானா வேதத்துக்கு வெளியே போய், அல்லது வேதத்தை விட்டு வெளியே போய் உதாரணங்களையும் கதைகளையும் பேசுவான். அதனால தான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம், கடைசி நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் வந்திருக்கிறது. அப்போ உண்மையான சத்தியத்தை பேசினா நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வந்துடும். பாஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பார், ஓ நம்ம ஏதோ பேசும்போது ஜனங்கள்லாம் அமைதியாக இருக்காங்க, தூங்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுவார், எந்திரிங்க உட்காருங்க அலேலியா சொல்லுங்கம்பார். இப்படி வந்து ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சுவாரஸ்யமான என்ன கதை சொன்னாலும் நிறைய பேர் கேட்டுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேண்டி அப்படி பண்ணுவாங்க. அப்படி மனிதனுடைய ஆவியில் இருந்து ஊழியத்தை செய்யும்போது மனிதனுடைய வார்த்தைகள் தான் நிறைய வரும். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மிகவும் குறைவாக இருக்கும். வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படின்னா கடன் வாங்கி கழித்தல், கடன் வாங்கிறது, வெளியில் போய் கடன் வாங்கிறது. பைபிள் இவ்வளோ பெரிய பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்தார், வாசித்தா ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை எழுத போனால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுடைய பொருளை எழுத போனால் இந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் கொள்ளாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு அர்த்தம் வந்து பைபிளில் இருக்குது, நிறைய இருக்குது. அதை சிந்தித்து தியானித்தோம்னா நிறைய மணிக்கணக்காக பேசலாம். வேதத்தை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேவனுடைய ஆவியில் இருந்தால் மட்டும்தான் வேதத்துக்குள்ளேயே இருந்து பேச முடியும். தேவனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய ஆவி இருந்தால் என்னாகும்? பைபிளை விட்டு வெளியே போனால் தான் நிறைய கதை இருக்கும். அப்படி இன்னைக்கு கட்டுக்கதைகள், சொந்த கதைகள், சோக கதைகளை பேசி தேவனுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தாமல் மனிதனுடைய ஆவிக்கு நேராக வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் புறஜாதிகள்? ஒரு நாளும் ரட்சிக்கப்பட மாட்டான். புறஜாதி ரட்சிக்கப்படவும் மாட்டான், விசுவாசிகள் வந்து ஒரு நாளும் பக்தி விருத்தி அடைய மாட்டாங்க. நாளுக்கு நாள் பிரிவினையும் வாக்குவாதங்கள் தான் வரும். எல்லாம் பேருக்குன்னு ஆராதனை, மாய்மால ஆராதனை. இந்த சபைக்கு போகிறான் அந்த சபைக்கு போகிறான்னு பார்த்தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அங்கே ஆண்டவர் ஆராதிக்க போவாங்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போய் பல பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு தேவனை ஆராதிச்சு எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். அதனால் மனிதனுடைய ஆவியில் இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் மனிதனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். தேவனுடைய ஆவியில் இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். 1 Corinthians 2:12-16 போதும். அப்போ தேவனுடைய ஆவியில் பேசும்போது வார்த்தைகளை வந்து உதாரணப்படுத்துவதற்கு வேதத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து தான் பேசுவான். பைபிள்லேருந்து ஒரு வசனம் படிச்சுட்டு மற்ற ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அல்லது மனுஷனுடைய ஆவியில் இருக்கிற ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு பைபிளை விட்டு வெளியே போய் தான் பல உதாரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியிலே நிறைஞ்சிருக்கிறவங்க, அல்ல தேவனுடைய ஆவியில் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை விவரிப்பதற்காக வேதத்தில் இருக்கிற இன்னொரு வார்த்தையை எடுத்து அதுக்கு சம்பந்தப்படுத்தி காட்டுவார்கள். அப்போ அதை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்காங்களா மனுஷனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்காங்களான்னு. கால்வாசியா இல்லை, பைபிளே படிக்கிறது இல்லை. பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிப்பாங்க, உடனே வெளியில் போயிடுவாங்க. வார்த்தை அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு உடனே வெளியே ஓடிடுவாங்க. ஏதாவது ஒரு கதை சொன்னால் தான் முடியும். அது உண்மை சம்பவமாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததும் வாங்க. ஆமாம், சாட்சியும் வாங்க. அப்போ தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை உதாரணங்களாக எடுக்க முடியும். மனுஷனுடைய ஆவி இருந்தால் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை விவரிப்பதற்காக வெளியில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு வந்து பேசினாவே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு பைபிளில் அறிவில்லை, வேத அறிவில்லை அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால் தேவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். நியாயாதிபதிகள் 5:9-11 வாசிப்போம்.
நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலில் போய் இறங்குவார்கள்.
போதும், இங்கே ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது அப்படின்னா, மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவருடைய மனம் நாடுகிறது. எப்படி நாடுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களிலே வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள். போதும். அப்புறம் அது முதல் வாசலிலே போய் இறங்குவார்கள். அப்ப கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலில் வராமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தண்ணீர் மொள்ளும் இடம் என்னவா இருக்கு? தண்ணீர் மொள்ளும் இடம்னா தண்ணி சண்டை யாராரு பார்த்துருக்குறாங்க? நீங்கெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. 75-80 வரைக்கும் நடந்திருக்கோம். ஆமாம், 80 வரைக்கும் நடந்திருக்கு. 1980 வரைக்கும் சண்டை நடந்திருக்கு. நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க. தண்ணி சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டையாக இருக்கும். தண்ணி சண்டைக்கு பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஆமாம், அவ்வளவுதான், அந்த மாதிரி சண்டை நடக்கும். ஆமாம், ரெண்டுல அவுட் கொடைக்கும். அது வந்து எழுத்தின்படியான தண்ணி சண்டை. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில தண்ணி சண்டை நடக்கிற ஒரு இடம் இருக்குது. இல்லை, தண்ணினா என்ன? முதல்ல அதை கண்டுபிடிப்போம். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரி, ஒரு வசனம் வாசிப்போம். அதுக்கு தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்கிற என்னங்கிறத கண்டுபிடிப்போம். எரேமியா 14:3. எரேமியா 14:1-3 வாசிப்போம். தண்ணீர் மொழும் இடம்னா பைபிள் ஸ்கூல். வெறும் பாத்திரத்தோட திரும்பி வர்றான். வெறும் பாத்திரத்தை எங்க வச்சிருக்கான்? தலையை கத்திட்டு வர்றான். வெறும் பாத்திரத்தை தூக்கிட்டு வர்றது கஷ்டமா இருக்குதுன்ட்டு தலையை கமத்திட்டு வர்றான். தண்ணி எடுக்கிறதுக்கு போனான், தண்ணி கிடைக்கல, பாத்திரத்தை என்ன பண்ணிட்டான்? தலையில கமத்திட்டான். ஆமா, கொண்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால் பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போய் அங்கே ஒன்றுமே கிடைக்கல. கிடைக்காதனால என்ன பண்ணிட்டு வந்தான்? பட்டம் பதவி மட்டும் வாங்கிட்டு வந்தான். சரக்கு இல்லை. தண்ணீர் முள்ளும் இடங்கள்னா பைபிள் ஸ்கூல் அல்லது பட்டம் பதவிகளுக்காக போராடுகிற இடம். அப்போ தண்ணீர் முள்ளும் இடங்களிலே வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள். இப்போ வருவாங்க, தண்ணி நடக்கிற தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டைக்கு விலகினவர்கள் யாரு? பட்டம் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையில முழுதுமாக நிலைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய நீதி நியாயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். அப்பொழுது கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே வந்து இறங்குவார்கள். அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு பட்டம் பதவியெல்லாம் அவசியம் இல்லை. பட்டம் பதவி இருந்ததுன்னா அவனுக்கு சரக்கு இருக்காதுன்னு அர்த்தம். வெறும் பட்டம்தான். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. அதனால பட்டம் பதவிக்கு ஆசைப்படாம தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் முழுமனதாக ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் ஜனங்களுக்கு தாராளமாக அறிவிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள். ஒளிமுக வாசல்னா பட்டணத்தினுடைய வாசல், பட்டணத்தினுடைய பிரதான வாசல். அங்கே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பார்கள். அப்படியாக ரட்சிப்பு இன்றைக்கு யூதர்கள் மூலம் வருகிறது. இன்னைக்கு ரட்சிப்பின் வேலைகளை செய்கிறவர்கள் லேவியர்கள், இந்த லேவியர்கள் ரட்சிப்பின் வேலைகளை செய்ய முடியாது. ஏன்னா ஆவி விண்ணப்பம் பண்ணது பேசுகிற வார்த்தைகள் பயனில்லை, கருத்தில்லை. பிரசங்கம் ஏதோ ஆவியில் பண்ணுறான், ஆனால் பேசுகிற வார்த்தைகள் கருத்தில்லை. பேசுகிற வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது, அன்னி மாதம் பேசும்போது வர்ற வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது, சாதாரண முறையாக பேசுகிற வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது. இதை எதையும் பேசுகிறான், ஏதோ ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறான், ஆனால் அதில் உண்மை இல்லை, கருத்து இல்லை. அப்படியாக இன்றைக்கு ரட்சிப்பின் வேலைகளை செய்கிறவருடைய அந்த லேவி கோத்திரத்தினுடைய முறை மாறி ஆண்டவர் யூதா கோத்திரத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வேலைகளை கொடுக்க போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம், 12 சீசர்களும் யூதா கோத்திரம், 120 பேர் கூடியிருந்தாங்களே அவங்களும் யூதா கோத்திரம். அதோட ஊழியம் முதலாம் நூற்றாண்டோட நின்று போச்சு, அந்த எழுப்புதல் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சொல்லுவாங்க முதலாம் நூற்றாண்டுலேருந்து எழுப்புதல் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் முதலாம் நூற்றாண்டில் ஊழியம் செஞ்சவங்க எல்லாமே யூதர்களாச்சே, அப்போ இன்றைக்கி லேவியர்கள் வந்து எப்படி அதை கொண்டு வர முடியும்? முடியாது. லேவியர்கள் எழுத்தின்படி செய்வான், யூதர்கள் ஆவியின்படி செய்வாங்க. அப்போ எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. லேவி எழுத்தின்படி ஞானஸ்தானம் கொடுப்பான், யூதர் என்ன பண்ணுவான்? ஆவியின்படி ஞானஸ்தானம் கொடுப்பான். லேவியர்கள் வந்து எழுத்தின்படி அந்நிய பாஷை பேசுவாங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆவியின்படி நல்ல அர்த்தமுள்ள பாஷைகளை பேசுவாங்க, ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் லேவியர்கள் தான் இன்னைக்கு ரட்சிப்பின் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஜனங்கள் ரட்சிப்படையாமல் சபை விட்டு சபை மாறி 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 போயிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அதிகமாக மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேவியர்களுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணது பேசுகிற வார்த்தையில் உண்மை இல்லை. ஆனால் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது வந்து யூதர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அது எழுத்தின்படி யூதனெல்லாம் ஆவியின்படி இருக்கிற யூதர்கள். அப்போ நாமளும் ஆவியின்படி இருக்கிற யூதர்களாக மாறினால் நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். ஆவிக்குரிய யூதர்களாக மாறும்போது சத்தியமுள்ள வார்த்தைகளை பேச முடியும். அப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே லேவியர்கிட்டிருந்த ஊழியத்தை வாங்கி ஆண்டவர் யூதா கோத்திரத்துக்கு கொடுக்க போகிறார். அதனால் நீ ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே லேவி முறைப்படி ஊழியம் செய்யாமல் யூத முறைப்படி ஊழியம் செய்கிறதுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சத்தியமான வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து தியானித்தோம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.